மாவீர மக்தம் லெப்டினன்ட் கர்னல் பரிபாலன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 90 கால பகுதியில் பயிற்சி பாசறைகள் நோக்கி படையெடுத்த பெண்களில் இவளும் ஒருத்தி. எப்போதுமே அமைதியாக காணப்படும் இவள் எல்லோராலும் நல்லூர் நோனா என அழைக்கப்பட்டாள். மணியடித்தால் சாப்பாட்டுக்கு முன்னின்றும் வகுப்புக்கு பின்னின்று பயிற்சிக்கு முன்னின்று லிப்டங்கனல் மாதவியால் புடம் போடப்பட்டு பரிபாலினியாக வெளிவந்த இவள் 1992 முற்பகுதியில் வரையில் பல அலை பத்தமேனி தட்டுவன் கொட்டியன. பல முன்னணி காவலரங்களிலும் வரலாற்று சிறப்புமிக ஆகாய கடற்வழி சமர் மின்னல் இந்த நடவடிக்கைகளிலும் பல சிறு சிறு சண்டைகளிலும் ஒரு போராளியாகவே தடம் பதித்தவள். 1992 ஆரம்ப காலம். இதே பூமியான மலாற்றை எதிரியின் ஆக்கிரமிப்புகளிலிருந்து பாதுகாக்கும் பணியில் பெண் போராளிகளும் ஈடுபட்டார்கள். அதில் புதிய அணியொன்று உருவாக்கப்படுகிறது. 10 போராளிகளோடு 250 பயிற்சி எடுக்காத புதிய போராளிகளோடும் மணலாறு சென்ற அந்த அணி அவர்களை பயிற்றுவித்தே தனது பணியை தொடங்க வேண்டும். பொறுப்பாக சென்றவருக்கு தன்னோடு வந்த 10 போராளிகளும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதே தெரியாது. அவர்களில் பரிபாலனியும் ஒருவர். இவள் அங்கே பயிற்சிக்கான துணை ஆசிரியராக நியமிக்கப்படுகிறாள். பயிற்சிக்கான ஒழுங்குகள் செய்து பயிற்சியும் ஆரம்பமாகி 6-6 நாட்கள். கொக்குத்தொடாய் ராணுவ முகாமிலிருந்து நாயாறு வரை மும்முனைகளிலும் முன்னேறி கரையோரப் பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதன் மூலம் தமிழர் தாயகத்தை துண்டாடுவதோடு வடக்கிலிருந்து கிழக்கிற்கான நமது விநியோக பாதையை துண்டிப்பதற்காகவும் 3000 சிங்களப்படைகள் கஜபார கட்டம் 6 என்ற பெயரோடு பெருமிடப்பிலான நகர்வை மேற்கொண்ட போது வழிமறித்து நடந்த சண்டைக்கு காபும் குழுவாக செல்ல தயாராகிறார்கள். எல்லோருக்கும் இக்காடு புதிய போராளிகள் வேறு. இவருக்குமே கொம்பாஸ் தெரியாது. 3 நாட்களில் கொம்பாஸ் பயின்று பரிபாலனியோடு இன்னும் ஒரு போராளியோடும் புதிய போராளிகள் களமிறங்குகிறார்கள். 6 நாட்களே பயிற்சி எடுத்த போராளிகள் காட்டு அனுபவங்களும் சண்டை அனுபவங்களும் குறைந்தவர்கள். சீன தயாரிப்பு டேங்கிகளும் கவச வாகனங்களும் பீரங்கிகளும் விமானங்களும் உலங்கு வானூதிகளும் கடல் பீரங்கிகளும் குண்டு மழை பொழிய அந்த அடர்ந்த காடுகளுக்கூடாகவே திறமையாக தனது பணிகளை செய்து ஆண்டாள் என்ற ஒரு புதிய போராளியை இழந்து அவர்களின் பணிக்கு பரிசாக கிடைத்த 5 AK-ஓடு ஒரு AK-LMG-ஓடும் முகாம் திரும்பியது அந்த அணி. பரிபாலனியின் சந்தோஷத்துக்கு அளவில்லை. பாத்தீங்களே, நாங்கள் சண்டைக்கு போகாமல் சப்ளைக்கு போய் 5 AK-யும் ஒரு LMG-யும் எடுத்துட்டோம் என்று சொல்லி சொல்லி துள்ளி குதித்தாள். அன்று 6 நாட்களே பயிற்சி எடுத்த அந்த போராளிகளின் முதுகெலும்பாக நின்று செயற்பட்டவள் பரிபாலனிதான். எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் சற்றேனும் பதட்டம் இருக்காது இவளிடம். அன்றிலிருந்து அவள் வீரச்சாவடையும் வரை இது அவளிடம் ஒன்றிவிட்ட ஒன்று. இந்த பழக்கம்தான் பொறுப்பாளர்களிடம் பரிபாலனியை இனம் காட்டியது. 2.5 மாத பயிற்சி காலத்தில் துணை பயிற்சி ஆசிரியராக இருந்தது மட்டுமல்லாமல் முதல் பயிற்சியில் எதிரியை எப்படி குறிபார்த்து சுடுவது என்பதை பயிற்றுவித்து இடையிடையே நடக்கும் பதுங்கி தாக்குதல்களுக்கு அவர்களோடு சென்று மீண்டும் மீண்டும் பயிற்சிகளை தொடர்ந்து 5 இராணுவத்தை தாக்குவது என்றாலும் அதற்கும் இவர்கள் சென்று எண்ணிக்கையில் அடங்காத பதுங்கி தாக்குதல்கள். தலைவர் அடிக்கடி சொல்வார், 1000 முயல்களை ஒரு சிங்கம் வழி நடத்தலாம், 1000 சிங்கத்தை ஒரு முயல் வழி நடத்த இயலாது என்று. அதே மாதிரி புதிய போராளிகளை கொண்டு செய்கின்ற என்பது அதுவும் காட்டு சண்டை சூழலே பிள்ளைகளுக்கு தெரியாது. பரிபாலனியின் இந்த நம்பிக்கையில் தான் முழு பிள்ளைகளையும் விடுகிறோம் என்றார் மணலாற்றின் ஆரம்பகால மகளிர் பொறுப்பாளராக இருந்தவர். பயிற்சிகள் முடிந்து 2 அணிகளாக பிரிக்கப்பட்ட படிகளில் ஒரு அணி பரிபாலனியின் தலைமையில் களமிறங்குகிறது. 100 பேர் கொண்ட ஒரு அணிக்கு பொறுப்பாளராகவும் அதே நேரம் 200 பேரை கொண்ட முழு அணிக்கும் துணை பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்ட பரிபாலனியின் நிலை தர்ம சங்கடமாகி போனது. தான் சண்டைக்கு முதலில் போக முடியாது என ஜோசித்தவள் 50 பேர் கொண்ட அணியை பொறுப்படுத்தி முதலில் நகர்ந்து விட்டாள். ஒபரேஷன் 7 பவர் முல்லைத்தீவு ராணுவ முகாமிலிருந்து முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியூடாக செம்மலை குமளமனை ஆகிய பகுதிகளை நோக்கி முன்னேறிய சிங்களப்படைக்கு உதவியாக செம்மலை அளம்பில் கடற்பிரதேசங்களுக்கூடாக தரையிறங்க முனைந்த படையினரை கரையோரம் நின்ற பரிபாலனியின் அணி எதிர்கொண்டது. ஒரே நேரத்தில் மூன்று கடற்கலங்கள் சரமாரியாக குண்டுகளை வீசியவாறு கரையை நோக்கி வருவதும் இவர்களின் துப்பாக்கிகள் சடசடக்க பின்வாங்குவதும் வருவதும் போவதும் வருவதும் போவதுமாக தன்னுடைய கலங்கள் இறுதியில் ஓடிவிட்டன. மணலாற்றின் வரலாற்று சமர்களில் பெரும் எதிர்ச்சமரான இந்த சமரில் எதிரியின் கடற்படை விநியோகத்தை தடுத்து நிறுத்திய பெரும் பணியில் இந்த தளபதியும் முக்கிய பங்கு வகித்தாள். அன்றொரு நாள் சண்டை முடிந்து அனைத்து அணிகளும் திரும்பிக் கொண்டிருந்தது. பரிபாலனியை காணவில்லை. எல்லோர் மனங்களிலும் ஒரு அங்கலாய்ப்பு. பரிபாலனி வீரச்சாவம் என்ற செய்தி வெளிவந்தது. ஆனால் மனங்கள் மட்டும் இருக்க மறுத்தது. காயமடைந்தும் வீரச்சாவடைந்தும் வரும் ஒவ்வொருவரையும் ஓடி ஓடிப்பை பார்த்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம். மனம் சோர்ந்து போய் கொண்டிருந்த கணத்தில் நான்கு பேர்களின் தோள்களில் அவள் வந்தாள். உயிர் பிரியவில்லை, மூச்சு இழுத்து கொண்டிருந்தது. கால்கள் வயிறு ஒரு பக்கத்தாடு என பீண்டு தொங்கியபடி கட்டுப்போட்டபடி பல மைல்களுக்கு அப்பால் உள்ள கொக்கு தொடுவாய் ராணுவ முகாமை நோக்கி நடையாய் நடந்து பல ராணுவ அரண்களை தாக்கியளித்த அந்த சமரில் இவள் படுகாயமடைய, சிலர் வீரச்சாவு என்று செய்தி கூற, சிலர் இல்லையென இவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கிடையில் ஆள் முடிஞ்சிடும் என்று இன்னொருவர் சொல்ல, அவள் வளர்த்த குஞ்சுகளின் தோள்களில் மூச்சு பேச்சற்ற நிலையில் எதுவுமே அறியாதவளாக அவள் வந்து சேர்ந்தாள். காயங்கள் ஆறி மீண்டும் கானகம் வந்தவளே எல்லோரும் கிண்டலடித்தார்கள். அவளின் ஆறு பற்களையும் இழந்த வாயை பார்த்து இவளுக்கும் சிரிப்பு வருமானால் சிரிக்க முடியாதவளாக கைகளால் மூடி சிரமப்பட்டு சிரிப்பாள். கானகம் தொடர்ந்தும் களம் நோக்கி அழைத்தது அவளை. கடும் பயிற்சி. கோட்டைக்கணி கொக்கு தொடுவாய்க்கு இடையில் ரோந்து வரும் சிங்கள படையை மறைத்து தாக்க வேண்டும். அந்த முகாமில் இருந்து இந்த முகாமுக்கு கையசைத்தால் தெரியும். இரண்டு முகாம்களுக்கு இடையில் உள்ள வெட்டை வழியிலே புல்லோடு புல்லாகியவர்கள். 8:30 அந்த வழியால் வரும் இராணுவம் வரவில்லை. இவர்கள் திரும்பவும் வழியில்லை. இருட்டிய பின்னர்தான் அசையலாம். அதிகாலை 4:00 நிலையெடுத்தவர்கள் குளுக்கோஸ் பக்கெட்டும் தண்ணி பக்கெட்டோடும் தான் சென்றார்கள். அதுதான் அன்றைய சாப்பாடு. மாலை 5:00 அவர்கள் காத்து கிடந்து இரைகள் கிடைத்தன. நல்ல சண்டை கைப்பற்றிய ஆயுதங்களோடு திரும்பினார்கள். அடிக்கடி பதுங்கி தாக்குதல்கள் என விரிந்த களம் இதய பூமி ஒன்று உடன் அவளுக்கு முத்து பெற்றது. பரியக்கா, உங்கள பிள்ளைகளுக்கு வகுப்பாடு கட்டாம் என்றால் அந்த ஏரியாவுக்குள்ளேயே பரிபாலனையை காண முடியாது. படிப்பதென்றால் பச்சை கள்ளி. அப்படிப்பட்டவள் கல்வி பிரிவுக்கு அனுப்பப்படுகிறாள். அந்த காலப்பகுதியில் தான் மணலாறு மாவட்ட சிறப்பு தளபதி லேப்டினன்ட் அன்பு அவர்கள் வீரச்சாவடைய பரிபாலனியை அழுத அழுகை. அன்றுதான் அவள் அழுததை எல்லோரும் பார்த்தார்கள். அவரின் வித்துடலுக்கு கூட வணக்கம் செலுத்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவளுக்கு அது அழியாத கவலை. இவளுக்கு ஒரு அறை, ஒரு மேசை, கதரை. அறை எப்போதும் பளிச்சென்று இருக்கும். மேசையில் ஒழுங்காக உரைகளிட்டு அடுக்கப்பட்ட குப்பிகள். நேரே சுவரில் நாளிதழில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அன்பண்ணாவின் படம். ஒவ்வொரு நாளும் முற்றத்தில் இருந்த மல்லிகையில் பூக்கொய்து படத்துக்கு வணக்கம் செய்து அவள் அவரை வணங்குவாள். அவளை போரியலில் வளர்த்த ஆசான் அல்லவா லெப்டினன்ட் அன்பு. இந்த காலங்களில் ஆங்கிலத்தில்தான் பேச வேண்டும் என்று இவர்களுக்கு கட்டளை. முகாமில் ஒரே கஸ்பஸ்தான். அரிவாசி தமிழ் அரிவாசி ஆங்கிலம். சிற்றர் நவனி ஓட்டர் டேங்கு நிரப்பும்படி இசைகையில் முடிப்பாள் பரிபாலனி. பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது யாரும் வந்து என்ன செய்யுங்கள் என்று கேட்டாள். பரிபாலனி ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்து முடிசி விட்டு ஃப்ளவர் ட்ரீ வாட்டர் மிகுதி சைகையில் காட்டுவாள். கலை நிகழ்ச்சி என்றால் பரிபாலனிக்கு சரியான விருப்பம். ஆனால் மேடையிலேறி எல்லோர் முன்னாலும் செய்வதென்றால் பயம் கூச்சம். இங்கே செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம். என்ன செய்வது? அன்று மேடையேறிய பரிபாலனி எல்லோரையுமே வாய்விளக்க வைத்தாள். அதிசயத்தின் மேல் அதிசயம். பரிபாலனியா இப்படி நடித்தாள் என்று அனைவருமே ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த பரிபாலனிக்கு இப்படி ஒரு கலைத்திறன் இருக்கும் என்று எவருக்கும் தெரியாது, நம்பவும் இல்லை. ஒரு நாள் இவர்களின் தமிழ் ஆசிரியர் எல்லோரையும் தூய தமிழில் ஆக்கம் ஒன்று எழுதும்படி கூறினார். பரிபாலனி பெரும் முயற்சியில் சிறுகதை ஒன்று உருப்பெற்றது. அதை இன்னொருத்தியிடம் வாசிக்கும்படி கொடுத்தாள். அவளும் வேசுபட்டவர் அல்ல. நடிப்பதென்றால் அவளுக்கு கைவந்த கலை. பரிபாலனியின் சிறுகதையை ஏற்ற ரக்கங்களோடு பெரிதாக வாசிக்க தொடங்கினார். அந்த பெண்ணின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினார்கள். பரிபாலனிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஏனப்பா ஏனப்பா என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க என்றபடி, சிறுநீர் என்றால் என்னப்பா, சிறிய நீர், சொட்டு நீர் என விளக்கியவள் தன் பிழை விளங்கவும் எல்லோரோடும் சேர்ந்து தானும் சிரித்தாள். சேர்ந்து படித்து போராளிகளுக்கு வகுப்படுத்தி புதிய போராளிகளை இணைத்து அவள் நிறைவே சாதித்தாள். வெளியில் சிறுபிள்ளைத்தனத்தோடு காணப்படுவரிடம் முழுமையான ஒரு ஆளுமைத்தன்மையும் தன்னம்பிக்கையும் இன்னும் இன்னும் நிறையவே செய்ய வேண்டும் என்ற விரித்தனமும் நிறையவே இருந்தது. இவளின் உருவத்துக்கும் செயற்பாடுகளுக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை என்பது மாதிரியான ஒரு தோற்றம். இவளின் செயற்பாடுகளின் வெற்றிகள் இதற்கான சான்றுகள். மீண்டும் பரிபாலனியின் சண்டைக்களங்கள் விரியத் தொடங்கின. 1996 புதிதாக பயிற்சிகளை முடித்துக் கொண்டு வெளிவந்த ஒரு அணிக்கு பொறுப்பாளராக அரசியல் துறையின் மகளிர் அணியாக அந்த அணி களமிறங்குகிறது. அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களோ எண்ணிலடங்காதவை. நீண்ட காலமாக சண்டைகளில் பங்கு பெற்றாது வெளிவேலைகளில் ஈடுபட்டிருந்த போராளிகள் இவர்களோடு புதிய போராளிகள். இவர்கள் நடைமுறையில் சண்டை பிடிப்பார்களா என்ற கேள்வி ஏனைய தாக்குதல் அணிகளுக்கு இன்னும் சத்திய ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக நின்று போரிட்ட வீரர்களின் அணியும். பரந்த நானிரவு மீதான தாக்குதல் ஒன்றுக்கு பல அணிகள் பயிற்சி எடுத்தது. யார் யார் எந்த பகுதிகளுக்கென அந்த அணிகள் பிரிக்கப்பட்ட போது ஒரு அணிக்கு உதவி அணியாக இவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் இவர்களின் அணியை அவர்கள் தமக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். பரிபாலனி மேஜர் நித்யா கப்டன் ஜெயஜோதி உட்பட்ட அனைத்து போராளிகளும் இறுகி போயினர். இவங்களுக்கு செய்து காற்று என்ற சவாலோடு களமிறங்கியவர்கள் சண்டையிட்டார்கள். காலையிலேயே விழப்பம் அடைந்த பரிபாலனி மாலை வரை களத்தில் இருந்து வெளியேற மறுத்துவிட்டாள். பின்னர் கட்டாயப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டாள். தொடர்ந்து ஜேசி குருக்களம் முன்னர் இவர்களை மறத்தவர்கள் சளைக்காத பொருட்டு இவர்களை கேட்டு பெரும் அளவுக்கு வளர்ச்சி கண்டு ஓயாத உழைப்பும் கடுமையான பயிற்சியும் இவற்றுக்கும் அடித்தளமாய் பரிபாலனிதான் இருந்தாள். கோமந்தை ராணுவ முகாமிலான தாக்குதலுக்கு தாமே தடையுடுத்தி ஏனைய அணிகளோடு தமது அணியொன்றோடும் பரிபாலனியும் உள்ளுடைந்து பல ராணுவ காவலர்களை தாக்கி அழித்து மீண்ட போது கேப்டன் ஜெயஜோதியோடு இன்னும் சில போராளிகள் திரும்பவில்லை. ஆனால் இவர்களை பாராட்டாத தளபதிகள் இல்லை. புளியங்குளத்தில் ஒரு பகுதிக்கு பொறுப்பாக நின்று புளியங்குளத்தை புலிகள் புரட்சி குளமாக்கியதில் இவளும் இவளின் பெரும் பங்கும் உள்ளது. ஓயாதலைகள் மூன்றின் ஆரம்ப நடவடிக்கையின் போது சமராய்வு பகுப்பாய்வு பிரிவை கொண்டு களமிறங்கி மீட்கப்பட்ட பிரதேசங்களை பாதுகாக்கும் பணியில் மணலாற்றில் ஈடுபட்டு மீண்டும் பகுப்பாய்வு வேலைகள் செய்து தொடரும் ஓயாதலைகளின் வீச்சால் களமனைகள் விரிவடைய தற்காலிகமாக சமராய்வு பகுப்பாய்வு பிரிவில் இருந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு படையணிகளோடு இணையுமாறு பணிக்கப்பட இவளின் பயணம் சோதியா படையணி நோக்கி தொடர்ந்தது. என்ற சண்டை அனுபவங்களை கொண்டு துக்கா குதவியா நின்று படையணியை நல்லா வளர்த்து அண்ண பிள்ளையில எப்படி எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கெல்லாம் நாங்கள் சேலர்வம் கொடுக்க வேண்டும் என்று கூறி சென்றவளை முதல் சமரிலேயே இழந்து விட்டோம். 2000 April 1 அன்று நள்ளிரவு நடந்த விடிகாலை ஜக்கச்சி இராணுவத்தளம் புகுந்து திரும்பாத தோழிகளுள் பரிபாலனி மறுத்தியானாள். பரிபாலனி மணலாற்று காட்டின் மரவீர்களில் காவலிருந்து காட்டு பறவைகளையும் விலங்குகளையும் நேசித்து பொதிகள் பல சுமந்து ஆழ்கிணர்கள் வெட்டி பல மிக்க பாசனைகள் அமைத்து உரமேறிய கைகளோடு எதிரியோடு பொருதி பல துறைகளிலும் வளர்ந்து தலைவனின் பெரும் கனவுகளுக்கேற்ப பிரகாசிக்க தொடங்கிய ஒருளம் தளபதி அவள். அடிக்கடி ரவைகளால் துளைக்கப்பட்டு குண்டு சிதறல்களால் பிக்கப்பட்டு ரத்தம் கொட்டி வீர தழும்புகளால் நிறைந்த உடல் அவள் உடல். தனது சுத்தி வாயை நெளிச்சு இஞ்சர்மப்பா இஞ்சர்மப்பா என்று எல்லோரையும் சுரண்டு வந்த அழகான சின்ன உருவம் அன்று ஓய்ந்து போனது. லெப்டினன்ட் பரிபாலனியின் மாவீர மகுடம் கேட்டோம். We'll be right back.
கருதினி தோழாய், இந்த இதயத்தை வருடினி வாழ்ந்தாய். இன்று தனியே இல்லை தவித்திடச் சொல்லி நீ ஏன் பிரிந்து போனாய். தோழி என் தோழி என் உயிரில் கலந்த தோழி, வாடி நீ வாடி என் அருகில்
தூங்குவேன் வீ.